நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது 5 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துள்ளது தொடர்பிலான செய்திகளும் ஒரு ஆய்வும்.
இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல விசிட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்கா இந்தியா பேசிக் கொண்டிருக்கிறத தவிர்த்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு டெப்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பே வரல.
ஹாங்காங்கில் மாணவர்கள் போராட்டம் வலுத்து வரும் வேளையில் அங்குள்ள சூழல் குறித்த ஒரு பார்வை.
இப்ப வந்து மாணவர்களையும் தாண்டி பொதுமக்கள் அளவுக்குல வந்து இந்த போராட்டம் வந்து விரிவடைஞ்சிருக்கு. அதனால நிலவரம் வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கு இப்போதைக்கு. யார் எங்களை வந்து ஆட்சி செய்வாங்க அப்படிங்கறத உரிமை வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கறதையும் இப்போ கூடுதலா வைக்கிறாங்க. இதை
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான ஜாமீன் மனு நாளை காலை விசாரிக்கப்பட உள்ளது தொடர்பிலான செய்திகளும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் நேயர்கள் முதலாவதாக கேட்க இருப்பது செய்தி அறிக்கை.
வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் சாதாத்.
அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள் ஆப்கானிஸ்தானில் இவ்வாண்டுக்கு பின்னரும் தங்கியிருப்பதை அனுமதிக்கும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு அந்நாட்டில் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் இறையாண்மை இருக்கின்ற அரசாங்கமாக மீண்டும் உருவெடுத்திருப்பதை இந்த ஒப்பந்தங்கள் குறிப்பதாக புதிய அதிபர் அஷ்ரப் கானி தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தங்களுக்கு உடன்பட முன்னாள் அதிபர் ஹமீத் கர்சாய் மறுத்து வந்ததால் அமெரிக்காவுடனான ஆப்கானிஸ்தானின் உறவு முறுகலடைந்திருந்தது. வெளிநாட்டு துருப்பினர் ஆப்கானில் மோதலில் ஈடுபடுவதற்கான காலக்கெடு இவ்வாண்டோடு முடிவுக்கு வருகிறது. அதன் பின்னர் அந்நாட்டில் சுமார் 12,000 வெளிநாட்டு துருப்பினர் தங்கியிருக்க இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்கின்றன.
சீன தேசிய தினத்துக்கு முன்னதாக ஹாங்காங்கில் இன்று ஆயிரக்கணக்கானோர் ஜனநாயகம் கோரி நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்களில் இணைந்து வருகின்றனர். இதுவரை நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களிலேயே இதுதான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாங்காங்கில் இரவு நேரம் கவிகையில் பல்லாயிரக்கணக்கானோர் நகரின் மையப்பகுதியிலும் முக்கிய சந்திப்புகளிலும் குவிய ஆரம்பித்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை முன்னதாக கலைந்து போகச் சொன்ன சீனாவின் தலைமை நிர்வாகி சி ஒய் லியுங் அவர்கள் பதவி விலக கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பீஜிங் இதில் பின்வாங்காது என்று அவர் எச்சரித்திருந்தார். இந்த ஆர்ப்பாட்டங்களை போராட்டக்காரர்கள் ஜனநாயக சதுக்கங்கள் என்று வர்ணித்தனர். சீனா இந்த ஆர்ப்பாட்டங்களை சட்டவிரோதமானது என்று கூறியிருப்பதுடன் ஹாங்காங் அரசு இந்த ஆர்ப்பாட்டங்களை சமாளிக்க தனது முழு ஆதரவை தருவதாகவும் கூறியிருக்கிறது.
மேற்கு ஆப்பிரிக்காவில் லைபீரியா, கினி, சியரா லியோன் ஆகிய நாடுகளில் குறைந்தது 3,700 பிள்ளைகள் தமது பெற்றோர்களில் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ இபோலா நோய்க்கு பலி கொடுத்திருக்கிறார்கள் என ஐநா மதிப்பிடுகிறது. இந்த பிள்ளைகளை பராமரிப்பது பெருங்கஷ்டமாக உருவெடுத்திருக்கிறது என்றும், நோய் காரணமாக சமூகத்தினரிடையில் காணப்படும் பயமும் அசூயையும் இதற்கு காரணம் என்றும் ஐநா குழந்தைகள் உதவி அமைப்பான யூனிசெஃப் தெரிவித்திருக்கிறது. பெற்றோர்கள் இறந்துவிட பிள்ளைகள் மருத்துவமனைகளில் நிர்கதியாக தவிப்பதை தாங்கள் காண நேர்ந்திருப்பதாக இந்த அமைப்பு கூறுகிறது. இபோலாவுக்கு பெற்றோரை பலி கொடுத்த பிள்ளைகளுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்வதை அண்டை வீட்டார் தவிர்த்து வருகிறார்கள் என அது தெரிவிக்கிறது.
அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் இரு நாடுகளும் தங்கள் உறவுகளில் சாதாரணமான வழமையான இலக்குகளை தாண்டி செல்ல வேண்டும் என்று கோரியிருக்கின்றனர். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவின் உண்மையான சாத்தியக்கூறுகள் இன்னும் முழுமையாக எட்டப்படவில்லை என்று வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் இருவரும் இணைந்து எழுதிய கட்டுரையில் கூறியிருக்கிறார்கள். இன்று பின்னதாக அவர்கள் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசவிருக்கிறார்கள். மோடி சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் குஜராத் முதல்வராக இருந்தபொழுது குஜராத் கலவரங்களில் அவர் வகித்த சர்ச்சைக்குரிய பங்குக்காக அமெரிக்கா அவருக்கு விசா தர மறுத்த பின்னணியில் இப்பொழுது அவருக்கு அமெரிக்கா தந்திருக்கும் வரவேற்பு நேரடி மாறுபாடானது என்று செய்தியாளர்கள் கூறுகிறார்கள்.
ஈராக் சிரியா எல்லையில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த எல்லைக் கடவை மையம் ஒன்றை இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழுவிடமிருந்து ஈராக்கின் வடபகுதியில் இருக்கின்ற குர்த் படைகள் மீட்டுவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈராக்கின் வடபகுதியை சிரியாவோடு இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலையில் இருக்கின்ற எல்லை நகரான ராபியாவில் அதிகாலை நேரத்தில் குர்த் படைகள் இந்த தாக்குதலை தொடுத்திருந்தனர். இந்த ஆண்டின் முற்பகுதியில் இந்த இடத்தை இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் கைப்பற்றியிருந்தனர். ராபியாவின் கட்டுப்பாடு பெரும்பாலும் தங்கள் வசம் வந்துவிட்டாலும் ஒரு சில இடங்களில் சண்டை நடந்து வருவதாக குர்த் அதிகாரிகள் கூறுகின்றனர்.
அமெரிக்க தேசிய கால்பந்து லீக் போட்டிகளில் முஸ்லீம் விளையாட்டு வீரர் ஒருவர் கோல் போட்ட பின்னர் முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்து அந்த கோல் அடித்ததை கொண்டாடினார் என்பதற்காக அவருக்கு தேசிய கால்பந்து லீக் அபராதம் விதித்திருக்கிறது. கான்சாஸ் நகர சீஃப்ஸ் குழுவின் விளையாட்டு வீரர் ஹுசைன் அப்துல்லா நியூ இங்கிலாந்து பேட்ரியாட்ஸ் அணிக்கு எதிராக நடந்த ஆட்டத்தில் 4வது கால்பகுதியில் கோல் போட்ட பின்னர் முழங்காலிட்டு தனது நெற்றியை தரையில் பதித்து நன்றி செலுத்தினாராம். இந்த நடவடிக்கை அளவுக்கு அதிகமான கொண்டாட்டங்களை தடை செய்யும் தேசிய கால்பந்து லீக் விதிமுறைகளுக்கு முரணானது என்றாலும் கிறித்தவ விளையாட்டு வீரர்களும் இதுபோல கோல் போடும் போதெல்லாம் தங்கள் மத ரீதியான செயல்களை செய்து காட்டுகிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள் விமர்சிப்பவர்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 5 நாள் அமெரிக்க பயணம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்த சந்திப்பின் பொழுது அவர் அமெரிக்க அதிபர், உயர்மட்ட அரசியல்வாதிகள் மற்றும் இந்திய வம்சாவளி மக்கள் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார். அவரது அமெரிக்க பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று அமெரிக்காவில் பல ஆண்டுகள் செய்தியாளராக இருந்த ஸ்ரீதர் கிருஷ்ணசுவாமி அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல விசிட். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்கா இந்தியா பேசிக் கொண்டிருக்கிறத தவிர்த்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு டெப்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பே வரல. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து கிளின்டன் 2000ல் இந்தியா வந்தாரு, அப்புறம் வந்து புஷ் வந்து ஒரு 8 வருஷம் இருந்தாரு. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக நர்ச்சர் பண்ணல. அந்த இதுல பாத்தீங்கன்னா, இந்த மோடி விசிட் வந்து ஒரு பெரிய இதுவாகும். அது கூட மோடி விசிட் வந்து நாளைக்கோ அதுக்கு மறுநாளோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது ரிசல்ட் எல்லாம் இது இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்.
ஆனா வந்து அமெரிக்க இந்திய உறவுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுங்கிறது சமீப காலங்கள்ல ஜார்ஜ் புஷ் காலத்துல போடப்பட்ட இந்த இந்திய அமெரிக்க சிவில் அணுசக்தி ஒப்பந்தம். அதில் வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு சர்வதேச ரீதியில் இந்தியா வந்து ஒரு தீண்டத்தகாத நாடாக கருதப்பட்ட அந்த அணுசக்தி குரூப்பில் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. ஆனால் இந்த ஒரு சூழலில் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு இந்திய அமெரிக்க உறவுகளில் நரேந்திர மோடியின் விஜயம் என்னத்தை சாதிச்சு எடுத்து அப்படிங்கிற ஒரு கேள்வி.
எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்தியா அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டு அதுவே வந்து இப்ப என்ன அமெரிக்கா சைட்ல இருந்து ரொம்ப இது ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ஏன் ப்ரெஷர் பண்றாங்க கேட்டினாக்கா, அது வந்து சிவிலியன் நியூக்ளியர் லயபிலிட்டி லான்னு ஒன்று இருக்கு இந்தியால. ஸோ அதுல வந்து அமெரிக்கா கம்பெனிஸ் எல்லாம் இங்க வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க இங்க. இப்ப அதனால வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க, மோடி கவர்மெண்ட் வந்து சிவிலியன் நியூக்ளியர் லயபிலிட்டி லா என்ன பண்ண போறாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஜென்ரலா எடுத்திருந்தீங்கன்னாக்கா, அந்த அமெரிக்கன் பிசினஸஸ் இந்த ஒரு கடந்த ஒரு 7-8 வருஷமாக ஒண்ணுமே இங்க வந்து அவ்வளவா அவங்க சொல்ற மாதிரி வந்து ஒன்னும் வரல இங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எது எடுத்தாலும் இந்த முன்னால இருந்த இந்த ஒட்டிகள் டெல்லியில இருந்த கவர்மெண்ட் வந்து எது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் கோவிலேஷன்னால எதையுமே அவங்களால முன்னாடி இருந்து எடுத்து முன்னால் எடுக்க முடியல அவங்களால. ஸோ அதனால வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா, மோடி ஒபாமா இப்ப என்ன இன்று நேற்று என்ன பேசிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு 1-2 வருஷம் ஆகும் எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குன்னு பாக்கிறதுக்கு.
சரி, இப்போ இந்திய அமெரிக்க பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படணும், அமெரிக்க முதலீடுகள் இந்தியாவுக்கு அதிகமா வரணும்னா அதுக்கு இந்தியா வந்து பல விஷயங்களை செய்தாக வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா தொழிலாளர் நலச்சட்டங்களை தளர்த்தணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லப்படுற இந்த வெளிநாட்டு நேரடி முதலீட்டு அந்த உச்ச வரம்புகளை இன்னும் தளர்த்தணும் அப்படின்னு பல்வேறு விதமான ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது. இதையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு மோடிக்கு வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாத சூழல் இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்தியாவுடைய கவர்மெண்ட் 10 வருஷமா எப்படி இருக்கு நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்ப இருக்க 10 வருஷமா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இது கோலிஷன் கவர்மெண்ட். இப்ப 2014 எலெக்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, மோடி வந்து பிஜேபி அவங்களுள்ளே மெஜாரிட்டி. அதனால வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு. அவங்களுக்கு எப்படி பண்ண போறாங்கன்னு தான் அதை நம்ம பார்க்கணும். நம்ம
ஸ்ரீதர் கிருஷ்ணசாமியுடன் உரையாடியவர் மணிவண்ணன். இதேவேளை, இந்திய பிரதமரின் அமெரிக்க விஜயத்தில் சில சாதகமான அம்சங்கள் இருந்தாலும் இந்த பயணத்தின் பொழுது அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் கூடுதலாக அக்கறை காட்டினார் என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 5 நாள் அமெரிக்க சுற்றுப்பயணம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. அமெரிக்க அதிபருடனான தமது சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என பிரதமர் மோடி தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். அத்தோடு முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களையும் இந்திய பிரதமர் சந்தித்துள்ளார். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலிமையாக இருந்துள்ள போதும் கடந்த சில மாதங்களில் சில சர்ச்சைகள் காரணமாக அதில் சில உரசல்கள் ஏற்பட்டிருந்தன. உலகளாவிய வர்த்தக கொள்கைக்கு இந்தியா மறுப்பு கூறியது, பாரதிய ஜனதா கட்சியை அமெரிக்கா உளவு பார்த்ததாக கூறப்படுவது, இந்திய துணை தூதர் கைது விவகாரம் உள்ளிட்டவை இந்த உரசல்களுக்கு காரணமாக பார்க்கப்பட்டன. எனினும் இவையெல்லாம் இப்போது மறைந்து போயுள்ளன என்றும், அமெரிக்க வாழ் இந்திய மக்கள் மத்தியில் மோடி ஆற்றிய உரையும் ஐநா சபையில் அவர் பேசியது உலக அளவில் மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளன என்று பாரதிய ஜனதா கட்சி கூறுகிறது. வெளிநாட்டு பயணங்கள் குறித்து பிரதமர் மோடி கூறுகையில், தான் அனைவரிடமிருந்தும் நிறைய கற்க விரும்புவதாகவும் அவற்றிலிருந்து பெறப்படும் நல்ல அம்சங்களை இந்தியாவிற்கு தான் கொண்டுவர விரும்புவதாகவும் தனது உரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த சுற்றுப்பயணம் குறித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் அலோக் துபே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது, மோடியின் பேச்சாற்றலை பாராட்டத்தான் வேண்டும் என்றார். பாகிஸ்தான் நாட்டிற்கு சரியான பதிலடி கொடுத்த காரணத்திற்காக தான் இந்த பாராட்டு என்றாலும், இவரது செயலாற்றல் குறிப்பிடும்படி அமையவில்லை என்றும் குறை கூறினார். இதுபோன்ற சுற்றுப்பயணங்கள் மூலமாக நாட்டுக்கு நட்பலன்களை ஏற்படுத்த வேண்டிய மோடி, தனது சுய விளம்பரத்திற்காக மட்டும் இவற்றை பயன்படுத்துவது ஏற்புக்குடையது இல்லை என்றும் வருத்தம் வெளியிட்டார். இவ்வாறு காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள விமர்சனங்கள் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கேட்டேன்.
இனிமேல்தான் பேசி சுய விளம்பரம் பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலையில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இல்லை. ஒன்று. இன்னொன்று, இதுவரை 10 ஆண்டுகள் பேசாத ஒரு பிரதமரை வைத்திருந்தவர்கள் இன்று பேசும் பிரதமரை பார்த்தவுடன் அவர்களுக்கே மலைப்பாக இருக்கிறது, அதனால் அவர்கள் இத்தகைய கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எப்போவாவது இந்தியாவில் வந்து அவர் வாய்த்திருக்கிறார் என்று, இல்லை என்றால் வெளிநாடுகளுக்கு போகும்போது மட்டுமே வாய்த்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் மன்மோகன் சிங் மீது இருந்தது என்பதை காங்கிரஸ்காரரை மறந்துவிடக் கூடாது. பேசும் பொழுதுதான் உங்களுக்கு அதன் செயலாற்றல் வரும். வெறும் அங்கே போனால் திட்டங்களை பேச வேண்டும், அங்கே உள்ள அதிபரிடம் பேசுகிறார், மற்ற நாட்டு அதிபர்களிடம் பேசுகிறார், இங்கே நாட்டு மக்களிடம் பேசுகிறார். பேசுவது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் பிரதம அமைச்சரின் வெளிநாடு பயணம் என்னும் பொழுது நமது நாட்டிற்கு ஜப்பான் அதிபர் வருகிறார்கள், சீன அதிபர் வருகிறார்கள், ஒரு நட்புறவு ஏற்படுகிறது, ஒரு பொருளாதார ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அதே போல இங்கே உள்ள அங்கே உள்ள 20,000 இந்தியர்களிடம் பேசியது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அங்கே இந்தியாவை முன்னேற்றுவதற்கு எல்லா விதத்திலும் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் சாதாரண விஷயமா? காங்கிரஸ் இதை இவ்வளவு சுலபமாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது
என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு அவசர விசாரணைக்காக நாளை புதன்கிழமை எடுத்துக்கொள்ளப்படும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னதாக அவர் இன்று தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை அக்டோபர் 6 தேதிக்கு விடுமுறை கால நீதிபதி ஒத்திவைத்தார். கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா.
சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனுவை நாளை கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு விசாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று காலை ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் 6 தேதிக்கு ஒத்திவைத்து பெங்களூரு உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால சிறப்பு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதனையடுத்து இந்த விவகாரத்தில் அவசர விசாரணை கோரி ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்ததை அடுத்து இந்த மனு நாளை விசாரணை செய்யப்பட உள்ளது. ஜெயலலிதா மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்புடைய இந்த வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பவானி சிங் இன்று காலை ஜாமீன் மனு தொடர்பில் விடுமுறை கால சிறப்பு அமர்வின் நீதிபதி ரத்னகலா முன்பாக ஆஜரானார். இந்த ஜாமீன் கோரும் மனு மீதான விசாரணையிலும் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜராக தான் நியமிக்கப்பட்டுள்ளதாக தனக்கு தகவல் மட்டுமே வந்ததாகவும், ஆனால் கர்நாடக மாநிலத்தின் அரசிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அனுமதி தனக்கு அளிக்கப்படவில்லை என்றும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஜெயலலிதா தரப்பில் வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி ஆஜரானார். அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ பிரதிநிதித்துவம் தேவை என்பதை கருத்தில் கொண்டு இந்த மனு மீதான விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் 6 தேதிக்கு முன்னதாக ஒத்திவைத்தது கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால சிறப்பு அமர்வு. எனினும் நாளை இந்த வழக்கில் ஜெயலலிதா உட்பட தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4 பேரின் மனுக்களும் விசாரணைக்கு வருகிறது. இதற்கிடையில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்புக்கு வருத்தம் தெரிவித்து இன்று செவ்வாய்க்கிழமை அன்று தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் தமிழ் திரையுலகினர் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதில் பல முன்னணி நடிகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டம் குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசினார் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான சரத்குமார்.
இது வந்து அனைத்து கலைத்துறை சார்ந்த அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையுடன் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் சிறப்பான நடத்தியவர்கள் வந்து இன்னைக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நாங்களால் ஒற்றுமையாக இருந்து உறுதுணையாக இருந்து மீண்டும் வழக்குகள் வெற்றி பெற்று முதலமைச்சராக மீண்டும் வருவார்கள் என்பதை நாங்கள் வந்து உணர்ந்து அதற்கான ஒற்றுமையோடு ஒரு உண்ணாவிரத நிகழ்ச்சி. அது என்ன நம்ம சொல்ல விரும்பினோம்னா சி வில் பிரேக் ஆல் பிரேரியர்ஸ் இந்த சென்ஸ். லாஸ்ட் டைம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, வழக்குகள் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக வந்திருக்காங்க. ஆனால் நிச்சயமாக இதிலையும் வழக்குகளை சந்தித்து வெற்றி பெறுவார்கள் என்பதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து அவர் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த உண்ணாவிரத நிகழ்ச்சி நடந்திருக்கிறது.
இப்போ நடந்திருக்கிறது என்னன்னா ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இல்லையா, தீர்ப்பை விமர்சிக்கிற மாதிரி இருக்கு இந்த போராட்டம்ன்ற ஒரு சில விமர்சனம்.
யாருமே இந்த நீதிமன்றத்தை பற்றி விமர்சிக்கவில்லை. திஸ் இஸ் நாட் தி எண்ட்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் ஹைகோர்ட் போகலாம், ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகலாம். திஸ் இஸ் நாட் ஃபைனல் ஜட்மெண்ட். ஸோ இது ஒரு செஷன்ஸ் கோர்ட். இது ஸோ அதுதான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வெற்றி பெற்று வருவார்கள் நம்பிக்கை இருக்கிறது சொல்றது வந்து டசன்ட் கம் அண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். வி ஆர் நாட் கிரிட்டிசைசிங் தி ஜட்மெண்ட், சேயிங் தட் ஆஃப் யூ ஹையர் கோர்ட்ஸ் விச் கேன் ஹேண்டில் திஸ் கேஸ் சொல்லியிருக்கோம்
என்றார் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான சரத்குமார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். இதனிடையே இன்று தமிழகத்தில் படப்பிடிப்புகள் ஏதும் நடைபெறவில்லை, அதேபோல திரையரங்குகளும் மூடப்பட்டிருந்தன. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக பன்னாட்டு செய்தி ஒன்று. ஹாங்காங்கில் ஜனநாயகத்தை வலியுறுத்தி மாணவர்கள் நடத்தும் போராட்டம் தொடர்ந்து விரிவு பெற்று நடைபெற்று வருகிறது. ஹாங்காங் நகரத்தின் தலைமை நிர்வாகி இந்த போராட்டத்தை கைவிடுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பை போராட்டக்காரர்கள் நிராகரித்து விட்டார்கள். இந்நிலையில் அங்கு இப்பொழுது நிலவரம் எப்படி உள்ளது என்று ஹாங்காங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொருளாதார ஆராய்ச்சியாளராக இருக்கும் டாக்டர் சசிதரன் கோபாலன் அவர்களிடம் கேட்டேன்.
கொஞ்சம் பதட்டமாகவே காணப்படுகிறது. அதாவது 2 நாளைக்கு முன்னால வரைக்கும் ரொம்ப பரபரப்பா இல்லாத இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து ஒரு கண்ணீர் பக்கம் கொண்டு இதை வந்து கலைக்க முயற்சி செஞ்சாங்க. ரொம்ப காந்தி வழியில அமைதியாக போராட்டம் நடத்தின மாணவர்கள் மீது கண்ணீர் பக்கம் போட்டது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து எல்லாரும் பாக்குறாங்க. யாருக்கும் வந்து பாதிப்பு ரொம்ப பெரிய லெவல்ல ஏற்படலனாலும் இந்த சிம்பதி வந்து அதுல தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து மாணவர்களையும் தாண்டி பொதுமக்கள் அளவுக்குல வந்து இந்த போராட்டம் வந்து விரிவடைஞ்சிருக்கு. அதனால அந்த நிலவரம் வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கு. இப்போதைக்கு யார் எங்களை வந்து ஆட்சி செய்வாங்க அப்படிங்கறத உரிமை வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கறதையும் இப்போ வந்து கூடுதலா வைக்கிறாங்க. இதை
ஹாங்காங்ல மாணவர்களையும் தாண்டி இந்த போராட்டம் விரிவடைந்து பலம் அடைந்து ஒரு பதட்ட சூழல் காணப்படுகிறது அப்படின்னா, இப்ப உங்களுடைய பார்வையில இந்த போராட்டம் வந்து எந்த திசையை நோக்கி செல்லும்?
இது வந்து இன்னும் மேலும் மேலும் வலுவடையும் அப்படிங்கறதா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அபிப்பிராயம். பல தரப்புல இருந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து இப்ப பெருக்கடைஞ்சிட்டு இருக்கு. தாய்வான்ல இருந்து இப்ப அவங்க மக்கள் வந்திருக்காங்க இதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. ஆனா வன்முறை நோக்கி செல்லுமா அப்படிங்கறது வந்து தெரியல. ஏன்னா நான் வந்து மாணவர்கள்ட்ட பேசினேன், ரொம்ப சராசரியா பேசுறப்போ வந்து எனக்கு கிடைச்ச தகவல் எப்படி அப்படின்னா, யாருமே வந்து எக்காரணம் கொண்டும் நாங்க வன்முறையை வந்து கையில் எடுக்க மாட்டோம், நாங்க வந்து ரொம்ப அமைதியான முறையில நாங்க வந்து போராடுவோம் அப்படிங்கறதா வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையே வந்து இந்த போராட்டத்துல வந்து அமைதியாக வழியிலே நாங்கள் இதை
மாணவர்கள் தரப்புல இப்படியான அபிப்பிராயம் இருக்கும் பொழுது மெயின்லேண்ட் சீனா, சீனா அரசாங்கம் இதை எப்படி பாக்குறாங்க?
சீன அரசாங்கம் வந்து கட்டாயமா வந்து இதை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை அப்படிங்கறதா மாணவர்கள் மத்தியிலேயே அது வந்து தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. ஆக்சுவலி எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த போராட்டத்துக்கு வந்து விடிவுகாலம் பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கைகளுக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம், நாங்க வந்து எவ்வளவு நாள் தான் இப்படியே நாங்க இருக்கிறது, 20 வருஷமா இந்த போராட்டத்தை நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா யாருமே வந்து துணிச்சலா வந்து போராடுறது, நாங்க வந்து இதை கைவிட போறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சீன அரசாங்கம் வந்து கொஞ்சம் கூட இதுக்கெல்லாம் வந்து சளைக்கிற மாதிரி அபிப்பிராயம் இருக்கு எனக்கு தெரியல. அப்படி எந்த விதமான ஒரு சிக்னல்ஸும் வந்து வெளிப்படல. எல்லா தரப்புல இருந்தும் பேசப்படுற விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அவங்க செய்யறதான் செய்ய போறாங்க கடைசியில. இது வந்து தானாக வந்து இந்த கூட்டம் ஓய்ந்து விடும், இந்த போராட்டமும் ஓய்ந்து விடும், அது வரைக்கும் நாங்க காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. அதாவது ரொம்ப அடாவடியாக இதை வந்து நாங்க வந்து அடக்குவோம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் அவங்க செய்வாங்கன்னு யாரும் நினைக்கவும் இல்லை. ஏன்னா செஞ்சாங்கன்னா உலகமே பார்த்துட்டு இருக்கு. சோ இதை வந்து 2014 இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்க இப்படிதான் வந்து ஒரு மிலிட்டரி வச்சு நாங்க வந்து இது பண்ணுவோம் கலைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா அது நடக்கும் நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா இந்த விதத்துல வந்து இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு வருமோ தீர்வு காண முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தெரியல. அதாவது சீன அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க போராட்டம் நடத்திட்டே இருங்க, ஆனா எங்களால எதுவும் செய்ய முடியாது, நாங்க வந்து நாங்க செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிதான் தெரியுது.
ஹாங்காங்ல முன்னெடுக்கப்பட்டு இப்பொழுது விரிவடைந்து வருகின்ற இந்த போராட்டத்தை வந்து அரபு வசந்தம் அரபு ஸ்பிரிங்கோட ஒப்பிட முடியுமா?
இல்ல, அது ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸாஜரேஷன் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. அதுக்கான எல்லா விதமான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம நினைக்கலாம். பட் அது வந்து வெஸ்டர்ன் மீடியாவோட ஒரு கவரேஜ் அப்படி தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதை ஒப்பிட முடியாது, அந்த மாதிரி ஒப்பிட முடியாது.
ஹாங்காங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆராய்ச்சியாளராக இருக்கும் டாக்டர் சசிதரன் கோபாலன். அடுத்ததாக இலங்கை செய்தி ஒன்று. கொழும்பு வதானமுல்லை பகுதியில் நிலங்களை கையகப்படுத்தும் நோக்கில் அரசு அங்குள்ள வீடுகளை இடித்து தள்ளுவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு ஒன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி சபைக்கு எதிராகவே இந்த மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து கொழும்பில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் உதயகுமார்.
கொழும்பு வனாத்தமுல்லை பகுதியில் அமைந்துள்ள காணிகளை கையகப்படுத்துவதற்காக அங்கு அமைந்துள்ள வீடுகளை இடித்து அகற்றுவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. வீடுகள் இடிப்பதை ஆட்சேபித்து அங்கு வசிக்கும் மக்கள் தாக்கல் செய்த மனு ஒன்று அழைக்கப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுனில் வட்டகல தெரிவித்தார். இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர், சம்பந்தப்பட்ட மக்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படவுள்ள மாற்று வீடுகளை பெற்று தனது வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி செல்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவித்தார். இவ்வாறு வெளியேறவுள்ள மக்களுக்கு கொழும்பு நகருக்குள் வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் அரச தரப்பு வழக்கறிஞர். அப்போது நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், மாற்று வீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு மனுதாரர்கள் தயாராக இருப்பதாக அறிவித்தார். இதன்படி வழக்கு விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வீடுகளை இடித்து அகற்றுவதற்கு அனுமதி வழங்கியது. இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த வழக்கறிஞர் சுனில் வட்டகல, நகர அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொண்ட அழுத்தங்கள் காரணமாகவே மாற்று வீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு மனுதாரர்கள் விருப்பம் தெரிவித்ததாக குற்றம் சாட்டினார். கடந்த சில தினங்களாக இராணுவ சீருடை அணிந்த சில நபர்கள் இந்த மக்கள் மீது பல அழுத்தங்களை விடுத்துள்ளதாக தெரிவித்த அவர், இந்த அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க முடியாதமை காரணமாகவே சம்பந்தப்பட்ட மக்கள் நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்வைத்த யோசனைகளுக்கு இணக்கம் தெரிவித்ததாகவும் தெரிவித்தார் வழக்கறிஞர் சுனில் வடகல. ஆயினும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட மக்கள் இணக்கம் தெரிவித்தமை காரணமாகவே மாற்று வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தனது அதிகார சபை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்தனர்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் சாதாத்.
இன்றைய அனைவருக்கும் அறிவியலில் உலக வனவாழ் உயிரினங்களின் எண்ணிக்கை தொடர்பான புதிய அறிக்கை ஒன்றை பற்றி பார்க்கலாம். உலகத்தில் இருக்கின்ற வனவாழ் உயிரினங்களின் மொத்த எண்ணிக்கை கடந்த 40 வருடங்களில் பாதிக்கும் அதிகமாக குறைந்துவிட்டது என இந்த ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், ஆங்கிலத்தில் சுருக்கமாக WWF என்று சொல்லப்படுகின்ற உலகளாவிய அமைப்பு, லிவிங் பிளானட் ரிப்போர்ட் 2014 என்ற ஆய்வறிக்கையில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் பற்றி WWF இந்தியா பிரிவில் உயிரினங்களின் வாழ்விடங்களை வரைபடங்களில் பதியும் IGCMC துறையின் இயக்குநரான டாக்டர் ஜி அரீந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இப்ப மேமல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலூட்டிகள், அப்புறம் பேர்ட்ஸ் பறவைகள், ரெப்டைல் ஊர்வனங்கள், அப்புறம் நீர்நில வாழ்வினம், மீன்கள், இந்த 5 உயிரினங்களை வந்து கம்பாரிசனா டெம்பரேட் கண்ட்ரி அண்ட் டிராபிக்கல் கண்ட்ரியோட மொத்த எவ்வளவு ஸ்பீஷிஸ் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி அதுல அவங்க வந்து இது 40 வருஷமா ஒவ்வொரு இந்த அனிமல்ஸ் அந்த ஸ்பீஷிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது கால்குலேட் பண்ணி இப்போ வந்து 40 வருஷத்துல 52% குறைஞ்சிருக்குன்றாங்க. அதுதான் இந்த ரிப்போர்ட்டோட மெயின் போக்கஸ்.
அதாவது விலங்குகளோட எண்ணிக்கையில 52% குறைஞ்சிட்டதா சொல்றீங்க?
40 வருஷத்துல
முழுசாக அழிந்து போன உயிரினங்கள் என்று பார்க்கும்போது எத்தனை உயிரினங்கள் இந்த காலகட்டத்தில் அழிந்திருக்க கூடும்?
முழுசாக அழிந்து விட்ட ஸ்பீஷிஸ் எதுவும் இவங்க மென்ஷன் பண்ணல இதுல, இந்த ரிப்போர்ட்ல எதுவுமே அதை பத்தி கிளியரா அவங்க சொல்லல. இது அழிந்து விட்டுன்னு சொல்ல முடியாது, குறைந்து வந்து இது எல்லாம் குறைந்து விட்டதாக தான் பேசுறாங்க. எதுவுமே அழிந்து விட்டதாக மெயின் அவங்க சொல்ல வரல. ஆனா இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு நாட்டின மார்க்கில வந்து 86% கம்மியா இருக்குது. இதுல 86% கம்மியில வந்து நீங்க ஸ்பீஷிஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா, நிச்சயமாக சில ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சிருக்கும். அது என்ன அவங்க ரிப்போர்ட்டிங்ல கொண்டு வரல, அவங்க அழிஞ்சதை பத்தி எதுவுமே கொண்டே வரல. அவங்க
இந்த அளவுல விலங்குகள் அழிந்து போறதுக்கான காரணங்களா இந்த அறிக்கையை எவற்றை குறிப்பிடுகிறது?
மெயின் இதுல வந்து காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹேபிடேட் லாஸ். ஹேபிடேட் லாஸ்ல வந்து உங்களுக்கு காட்டு மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு வரனால மிருகங்கள்லாம் வாழ்ற இடம் சுத்தமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருது. அது வந்து அது ஒரு மெயின் காரணம் சொல்றாங்க. இரண்டாவது காரணம் வந்து ஹேபிடேட் குவாலிட்டி கம்மி ஆயிட்டே வருது. டிகிரடேஷன், பெரிய டிகிரடேஷன், எக்ஸ்பிளாய்டேஷன், இந்த காட்டுக்கெல்லாம் அழித்து கொண்டு வர்றதுனால அது ஒரு காரணம் மெயினா சொல்றாங்க. அதே மாதிரி வேட்டையாடுதும் மீன் பிடிப்பது, ஃபிஷிங் அண்ட் ஹண்டிங்கும் அது மெயின் ரீசன். அது போக கிளைமேட் சேஞ்ச், சுற்றுலா காலமாற்றம் வந்து ஒரு மெயின் த்ரெட், அது ஒரு இன்னொரு த்ரெட்டா சொல்றாங்க.
இந்த ரிப்போர்ட் பேசுற இந்த 40 வருஷத்துல பாத்தீங்கன்னா, விலங்குகளோட எண்ணிக்கை சரிபாதியா குறைஞ்சு போயிட்டுன்னு சொல்றோம். ஆனா இதே நேரத்துல 1970களில் 3.5 பில்லியன்களாக இருந்த உலக மக்கள் தொகை வந்து இன்னைக்கு வந்து 7 பில்லியனை தாண்டி இருக்குது. அதுவும் 2 மடங்கு அதிகரிச்சிருக்குது. இப்போ முழுக்க முழுக்க இந்த வனவிலங்குகள் அழிவுக்கு காரணம் மனித இனப்பெருக்கமும் மனிதர்களோட செயற்பாடுகளும் தான் காரணம்னு இந்த அறிக்கை சொல்லுதான்.
நிச்சயமா நிச்சயமா, இந்த ஹேபிடேட் லாஸ் டிகிரடேஷன்ல மனிதோட இது இன்டெரக்டா மனிதர்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணனால ஒரே காரணங்கள் தான். ஏன்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த இது நடக்கிறது உங்களுக்கு, ஹேபிடேட் லாஸ் டிகிரடேஷன். அது மாதிரி ஹண்டிங் அண்ட் பிஷிங்கும் மனிதர்கள் தானே பண்றாங்க அவங்க, பிளஸ் கிளைமேட் சேஞ்சும் மனிதனாலதான் வந்த காரணம். ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பயோடைவர்சிட்டி வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்கு. 52% ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் 40 வருஷத்துல. அடுத்த 100 வருஷத்துல என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
நீங்க அடுத்த 100 வருஷத்தை பத்தி பேசுனீங்க, அதாவது 2050க்குள்ள வந்து உலக ஜனத்தொகை வந்து 9 பில்லியனை தாண்டும் என்றும், அதுவே 2100 வாக்குல 11 பில்லியன் வரைக்கும் கூட போலான்னு கூட மதிப்பீடுகள் சொல்லுகின்றன.
நிச்சயமா நிச்சயமா.
அப்படி இருக்கும்போது இந்த வனவிலங்களோட எண்ணிக்கையில ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்க என்னென்ன செய்யணுங்கிறது சம்பந்தமா இந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு?
இதை வந்து சரிப்படுத்துறது எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நம்மளோட தேவைகளை வந்து ரொம்ப ரொம்ப இந்த எக்கலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் சொல்லுவாங்க, இதுல நமக்கு இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு தேவைன்றதை விட நம்ம அதை விட நிறைய நம்ம யூஸ் பண்றோம் நேச்சுரல் ரிசோர்ஸை, அதை நம்ம கம்மி பண்ணணும். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, பேப்பர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம டிராவல் பண்றோம் அன்னெசரி, ஒரு ஆள் ஒரு கார்ல போறதை விட 4-5 பேர் ஒரு கார் ஷேர் பண்ணி போறதுனால உங்களுக்கு பொல்யூஷன் கம்மியாகும், அதனால கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் கம்மியாகும், அதனால நேச்சர் இம்பாக்ட் பண்றது கம்மியாகும். டெய்லி லைஃப்ல நம்ம இதை ரெடியூஸ் பண்ணனா, லாங் டேர்ம் பயாலஜிக்கல் பயோடைவர்சிட்டி லாஸை கம்மி பண்றதுக்கு இது நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். நான் சாதாரண மனிதன் செய்ய வேண்டிய விஷயம். அது போக காடு அழிக்கிறது, எதுக்கு காடு தேவைப்படுது? எனர்ஜி, நீங்க கரண்ட் வீட்டுல கரண்ட் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கூட நீங்க ரொம்ப கம்மி பண்ணலாம். நிச்சயமாக அது தேவைகள் தேவைக்கான மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்க நிறைய கரண்ட் யூஸ் பண்றீங்க, அதனால உங்களுக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன் நிறைய தேவைப்படுது, தெர்மல் பவர்ல கோல் தேவைப்படுது, கரி, அந்த கோல் எடுக்கிறதுக்காக இங்க காட்டை வெட்டிதான் காட்டை அழிக்கிறாங்க. ஸோ இன்டைரக்ட்லி இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களோட ஆக்டிவிட்டியை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா, தேவைகளை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா, நிச்சயமாக இந்த இதை நீங்க இது பண்ணிக்கலாம்.
ஆப்பிரிக்காவோட காட்டு யானைகள், கடல் ஆமைகள், இது மாதிரி குறிப்பிட்ட சில உயிரினங்களை சொல்லி இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சு போயிருக்குன்னு இந்த அறிக்கை சுட்டி காட்டுது. இந்தியாவில் இந்த மாதிரி எந்த மாதிரியான விலங்குகள் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை குறைவை கண்டிருக்கின்றன?
இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம புலி, நம்ம டைகர், இந்தியன் ராயல் பெங்கால் டைகர், அதோட எண்ணிக்கை நிச்சயமாக குறைஞ்சு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறது. யானைகளும் நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியா, சதர்ன் இந்தியாவில் அங்கேயும் யானைகளும் நிறைய கான்ஃப்ளிக்ட்ல இருக்கும். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு சைடில் இருக்க கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. அதனால டெய்லி நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு யானைகள்னால நிறைய கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சுருக்கு. ஏன்னா இவங்க மக்கள் வாழ்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அது காடுகள் வரைக்கும் போய்விட்டது, இருக்கிற காடு ஏரியா கம்மி, கான்ஃப்ளிக்ட் நிறைய வரதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட்னால யானைகள் சாவுறது. ஸோ அந்த பாப்புலேஷன் கம்மியாகிட்டு வருது, டைகர் பாப்புலேஷன் கம்மியாகிட்டு வருது, லெப்பர்டு கூட இந்தியன் லெப்பர்டு இதுவும் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு, ஏன்னா கான்ஃப்ளிக்ட்னால நிறைய குறைஞ்சிருக்கு
என்றார் WWF இந்தியாவின் இயக்குநர்களில் ஒருவரான டாக்டர் ஜி அரேந்திரன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள், தயாரித்து வழங்கியவர் சாதாத். அடுத்து ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த ஒரு தகவல்கள். இந்தியாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இன்று இடம்பெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை 1-0 எனும் கணக்கில் வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் மலேசியாவை பெனால்டி முறையில் வென்றது. இதையடுத்து இந்திய பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டியில் மோதுகின்றன. இந்த போட்டி நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி உள்ளூர் நேரம் மாலை 7 மணிக்கு நடைபெற உள்ளது. பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இந்தியா 6 தங்கப்பதக்கங்கள் உட்பட இதுவரை 46 பதக்கங்களை பெற்று 10வது இடத்தில் உள்ளது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.